விவிலிய தேடல் வேதனை வேள்வியில் யோபு பகுதி 35.
எனதர்ம அன்புள்ளங்களே, யோபு தான் குற்றமற்றவர் என்பதையும் இறைவன் தன்னை வதைப்பது அநீதி என்பதையும் தன் இறுதி வாதங்களில் முன்வைத்த போது, அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர் என்று தன் மறுப்புகளை கூற முன்வந்த இளையவர் எலிகூவின் வாதங்களை நாம் கடந்த வாரத் தேடலில் செவிமடுக்க ஆரம்பித்தோம். இன்று தொடர்கின்றோம். தான் எத்தனையோ வழிகளில் கேள்விகள் எழுப்பியும் என் சொல் எதற்கும் அவர் பதில் கூறுவதில்லை என்று யோபு வெளியிட்ட முறையீட்டிற்கு எலிகு முதலில் பதில் கூறினார். இறைவன் பல வழிகளில் மனிதர்களுக்கு பதில் சொல்கின்றார். குறிப்பாக கனவுகள், இரவு காட்சிகள், அயர்ந்து உறங்குகையில் ஒலிக்கும் குரல் இவற்றின் வழியே பதில் கூறுகிறார் என்று எலிகு கூறினார். கனவுகள் காட்சிகள் வழியே இறைவன் தரும் எச்சரிக்கைகளுக்கு செவிகொடாமல் தவறு இழைப்போரின் சார்பாக இறைவனிடம் பரிந்து பேச வானதூதர்கள் உள்ளனர் என்பதையும் எலிகு 33 விளக்கி கூறினார். இந்த எண்ணங்களை நாம் சென்ற தேடலில் சிந்தித்தோம்.
அன்பு நெஞ்சங்களே, யோபு கடவுள் மீது சுமத்திய ஏனைய பழிகளுக்கு இளையவர் எலிகு கூறும் பதில்கள் 34, 35 மற்றும் 36 இடம்பெற்றுள்ளன. நான் நேர்மையானவன், ஆனால் இறைவன் என் உரிமையை பறித்துக் கொண்டார். நான் நேர்மையாக இருந்தும் என்னை பொய்யனாக்கினார். நான் குற்றமில்லாதிருந்தும் என் புண் ஆறாததாயிற்று என்று இறைவன் மீது பழி சுமத்தும் யோபுக்கு, உண்மையாகவே கொடுமையை இறைவன் செய்ய மாட்டார், நீதியை எல்லாம் வல்லவர் புரட்டமாட்டார் என்று திட்டவட்டமாக கூறுகின்றார் எலிகு. இதைத் தொடர்ந்து யோபு எழுப்பிய ஒரு கேள்வியை எலிகு மீண்டும் நினைவு கூறுகின்றார். நான் பாவம் செய்யாததனால் எனக்கு என்ன ஆதாயம், எனக்கு என்ன நன்மை என்று யோபு எழுப்பிய அந்த கேள்வி மாசற்றோர் பலரின் உள்ளங்களை வதைக்கும் ஒரு கேள்வி.
அன்பு இதயங்களே, பல விவிலிய விரிவுரையாளர்கள் இந்த கேள்வியை யோபு நூலின் கருப்பொருள் என்று கூறியுள்ளனர். நல்லவற்றை செய்து நேர்மையாய் வாழ்வோர் பல்வேறு துன்பங்களை அனுபவிக்கும் வேளையில் அவர்கள் உள்ளங்களிலிருந்து வெடித்தெழும் கேள்வி, நல்லவராக வாழ்வதால் என்ன பயன் என்ற கேள்வி. இந்த கேள்வியின் பின்புலத்தில் வேதனை நிறைந்த மற்றொரு கேள்வியும் இணைந்து எழும். அதாவது, நன்மை செய்வோர் வீழ்வதும் தீமை செய்வோர் வாழ்வதும் ஏன் என்ற கேள்வி. அன்பு இதயங்களே, இது மனிதகுலத்தை மீண்டும் மீண்டும் தாக்கி வரும் ஒரு கேள்வி. திருப்பாடலின் ஆசிரியர் இந்த கருத்தை 73 திருப்பாடலில் இவ்வாறு கூறியுள்ளார்.
பொல்லார் என்றும் வளமுடன் வாழ்ந்து செல்வத்தை பெருக்கிக் கொள்கின்றனர். அப்படியானால் நான் என் உள்ளத்தை மாசற்றதாய் வைத்துக் கொண்டது வீண்தானா? குற்றமற்ற நான் என் கைகளை கழுவிக்கொண்டதும் வீண்தானா?
அன்பு இதயங்களே, யோபை மையப்படுத்தி யூதமத குரு ஹெரால் குஷ்னர் அவர்கள் எழுதிய நூலின் தலைப்பு த புக் ஆஃப் ஜோப் வென் பேட் திங்ஸ் ஹேப்பன் டு அ குட் பர்சன். அதாவது, யோபு நூல் நல்லவர் ஒருவருக்கு பொல்லாதவை நிகழ்ந்தபோது. இந்த நூலின் தலைப்பு குஷ்ணர் அவர்களை புகழ்பெற்ற எழுத்தாளராக உலகிற்கு அறிமுகம் செய்த மற்றொரு நூலின் தலைப்பை தழுவியிருந்தது. குஷ்ணர் அவர்கள் எழுதிய அந்த நூலின் தலைப்பு வென் பேட் திங்ஸ் ஹேப்பன் டு குட் பீப்புள். அதாவது, நல்லவர்களுக்கு பொல்லாதவை நிகழும்போது. அன்பு இதயங்களே, அந்த நூல் ஏற்படுத்திய தாக்கத்தைக் கண்டு குஷ்ணர் அவர்களின் நண்பர்களில் சிலர் அவரிடம் ஒரு வேண்டுகோளை முன்வைத்தனர். நல்லவர்களுக்கு பொல்லாதவை நிகழும்போது என்பதை சிந்தித்த குஷ்ணர் அவர்கள், பொல்லாதவர்களுக்கு நல்லவை நிகழும்போது வென் குட் திங்ஸ் ஹேப்பன் டு பேட் பீப்புள் என்பதையும் ஒரு நூலாக எழுத வேண்டும் என்பதே அவர்களது வேண்டுகோள்.
பொல்லாதவர்களுக்கு நல்லவை நிகழும்போது நம்மில் பலருக்கு கேள்விகள் எழுகின்றன. நல்லவர்களின் துன்பம் நம் மனங்களில் ஆழமான, விடை காண முடியாத கேள்விகளை எழுப்புகின்றன. உண்மைதான். ஆனால் பொல்லாதவர்கள் அனுபவிக்கும் செல்வம், மகிழ்வு இவற்றை காணும்போது இன்னும் ஆழமான, ஆத்திரமான கேள்விகள் உள்ளத்தில் எழுகின்றன. பல நேரங்களில் இக்கேள்விகளுக்கு விரக்தி, வேதனை, கோபம் இவையே நமது விடைகளாகின்றன.
எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை.
அன்பு நெஞ்சங்களை, பொல்லாதவர்கள் எளிதில் செல்வம் சேர்க்கின்றனர், சுகமாக வாழ்கின்றனர், அவர்கள் எதைக் கண்டும் அஞ்சுவதில்லை. அவர்களை அரசோ சட்டமோ நீதிமன்றமோ எதுவும் கட்டுப்படுத்த முடியாது என்பவையே நம் மனதில் அடிக்கடி பதிந்துவிடும் எண்ணங்கள். இவ்வெண்ணங்கள் மேலோட்டமானவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பொல்லாதவர்களின் வாழ்க்கையை நாம் பெரும்பாலும் வெளியிலிருந்தே பார்க்கின்றோம். அப்பார்வையில் அவர்கள் வாழும் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக தெரிகின்றது. மகிழ்வு, நிம்மதி இவற்றை உறைவிடம், உணவு, உடை, வசதி, வாகனம் என்ற அளவுகோல்கள் கொண்டு கணக்கிடும்போது இத்தகைய முடிவுகள் எடுக்கின்றோம். ஆனால் உண்மை நிலை என்ன?
எனது அருமை அன்புள்ளங்களே, தங்கள் செல்வ செழிப்பை விளம்பரப்படுத்தி வாழ்ந்து வரும் பலரது வாழ்வு உள்ளுக்குள் புறையோடிப்போன பொன்னாக இருப்பதை எண்ணி பார்க்கும்போது பழிங்கு கற்களால் கட்டப்பட்ட கல்லறை ஓர் உருவகமாக மனதில் தோன்றுகின்றது. ஆம் அன்புள்ளங்களே, விலை உயர்ந்த பளிங்கு கற்களால் கட்டப்பட்டு வெளிப்புறத்தில் அழகாக தெரியும் அந்த கல்லறைகளுக்குள் இருப்பதெல்லாம் அருவறுக்கத்தக்க வகையில் அழிந்து போயிருக்கும் உடல்களை. அன்பு நெஞ்சங்களே, இந்தியாவில் காலமான ஒரு மாநில முதல்வரை பற்றி நாம் மறந்திருக்க வாய்ப்பில்லை. பல நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை குவித்து வைத்திருந்த அந்த முதல்வர் இறந்த பின்பு அவர் வாழ்ந்த தனிமையான வாழ்வை பற்றி, மரணத்திலும் அவர் தனித்து விடப்பட்டதை பற்றி இன்னும் நாம் பேசி வருகின்றோம். அவர் சேர்த்து வைத்த சொத்துக்களெல்லாம் அவருக்கு உண்மையான மகிழ்வையோ நிறைவையோ உறவையோ தரவில்லை என்பதை யாரும் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். இதோ இன்னும் சில எடுத்துக்காட்டுகள்.
ஜான்சன் அண்ட் ஜான்சன் என்ற பன்னாட்டு நிறுவனத்தின் உரிமையாளருடைய குடும்பத்தில் பிறந்த கேசி ஜான்சன் என்ற இளம்பெண் தன் வளர் இளம் பருவத்திலேயே போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி தன் 30வது வயதில் தனிமையில் தன் பாழடைந்த மாளிகையில் இறந்து கிடந்தார். அவரது உடல் 4 நாட்கள் சென்று கண்டுபிடிக்கப்பட்டது.
அமெரிக்க ஐக்கிய நாட்டில் புகையிலை விற்பனையால் பல கோடி சம்பாதித்த டியூக் நிறுவனத்தின் வாரிசான வாக்கர் இன்மென் என்பவர் போதைப் பொருள்களுக்கு தான் அடிமையானது மட்டுமன்றி தன் இரட்டை குழந்தைகளையும் அவர்களுக்கு 2 வயதான போதிலிருந்தே அந்த பழக்கத்திற்கு அடிமையாக்கினார். அவரது மரணத்திற்கு பிறகு அந்த இருவரும் தற்போது மனநல காப்பகத்தில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அன்பு நெஞ்சங்களே, நல்லவராக வாழ்வதால் என்ன பயன் என்று கேள்வி எழுப்பிய யோபுக்கு இளையவர் எலிகு அளிக்கும் பதில் 35-36 ஆகிய பிரிவுகளில் இடம்பெற்றுள்ளது. மனிதர்கள் செய்யும் நன்மை அல்லது தீமை இறைவனை எவ்வகையிலும் பாதிப்பது இல்லை. மனிதர்கள் செய்யும் நன்மை தீமையால் பாதிக்கப்படுவது மனிதர்களே என்பது எலிகு வழங்கும் ஒரு தெளிவு.
யோபு நூல் பிரிவு 35. நீர் பாவம் செய்தால் அவருக்கெதிராய் என்ன சாதிக்கின்றீர்? நீர் மிகுதியான குற்றங்களை செய்வதால் அவருக்கு என்ன செய்துவிடுகின்றீர்? நீர் நேர்மையாயிருப்பதால் அவருக்கு நீர் அளிப்பதென்ன? அல்லது உம் கையிலிருந்து அவர் பெறுவதென்ன? உம் கொடுமை உம்மை போன்ற மனிதரை துன்புறுத்துகின்றது. உம் நேர்மையும் மானிடர்க்கே நன்மை பயக்கின்றது.
அன்பு இதயங்களே, நல்லோர் தீயோர் அனைவருக்கும் அவரவருக்கு உரிய முடிவுகளை இறைவன் வழங்குகிறார் என்பதையும், குறிப்பாக துன்பங்கள் வழியே மனிதரின் செவிகளை திறந்து அவர்கள் உண்மையை புரிந்து கொள்ள இறைவன் வழி செய்கின்றார் என்பதையும் 36 பிரிவில் எலிகு இவ்வாறு கூறியுள்ளார்.
இதோ இறைவன் வல்லவர், எவரையும் புறக்கணியார். அவர் வல்லமையும் ஞானமும் கொண்டவர். கொடியவரை அவர் வாழவிடார். ஒடுக்கப்படுவோர்க்கு உரிமையை வழங்குவார். நேர்மையாளர் மீது கொண்ட பார்வையை அகற்றார். அரசர்களை அரியணையில் அமர்த்துகின்றார். என்றென்றும் அவர்கள் ஏற்றமடைவர். துன்புற்றோரை துன்பத்தால் காப்பார். வேதனையால் அவர்கள் காதை திறப்பார்.
எனதருமை அன்புள்ளங்களே, யோபுக்கு தேவையான பதில்களை தந்துவிட்ட திருப்தியில் இளையவர் எலிகுவின் கவனம் அடுத்ததாக இறைவன் மீது திரும்புகின்றது. இறைவன் எவ்வளவு ஆற்றல் மிக்கவர் என்பதை இளையவர் எலிகு 36 இறை வாக்கியங்களில் ஒரு கவிதை வடிவில் கூறியுள்ளார். முகில், மழை, மின்னல், இடிமுழக்கம் இவற்றின் வழியே இறைவனின் ஆற்றலை காண முடியும் என்று கூறும் எலிகு யோபிடம் சில கேள்விகளை எழுப்புகின்றார்.
யோபு நூல் பிரிவு 37. யோபே, செவிகொடும். இறைவனின் வியத்தகு செயல்களை நின்று நிதானித்து கவனியும். கடவுள் எவ்வாறு அவற்றை ஒழுங்குபடுத்துகின்றார் என்றோ, அவர்தம் முகில்கள் எப்படி மின்னலை தெரிக்கின்றன என்றோ அறிவீரா? முகில்கள் எவ்வாறு மிதக்கின்றன என உமக்கு தெரியுமா? அவை நிறை அறிவுள்ளவரின் வியத்தகு செயல்கள் அல்லவா?
இறைவனின் ஆற்றலால் இவ்வுலகிலும் வான்வெளியிலும் நிகழும் மாற்றங்கள் எவ்வாறு உருவாகின்றன என்பது யோபுக்கு தெரியுமா என்று இளையவர் எலிகு கேட்கும் கேள்விகள் அடுத்து வரும் உச்சக்கட்ட நிகழ்வுக்கு ஓர் அறிமுகமாக இருக்கின்றன. ஆம் அன்புள்ளங்களே, 38 பிரிவு முதல் நாம் யோபு நூலின் கிளைமேக்ஸ், அதாவது உச்சக்கட்டத்தில் அடியெடுத்து வைக்கின்றோம். இந்த உச்சக்கட்ட நிகழ்வில் இறைவன் யோபை நேருக்கு நேர் சந்திக்கின்றார். இந்த சந்திப்பில் இறைவன் யோபிடம் கேள்வி மேல் கேள்வியாக தொடுக்கின்றார். அந்த கேள்விகளுக்கு ஒரு முன்னோடி போல எலிகோவின் கேள்விகள் 37 பிரிவில் இடம்பெற்றுள்ளன. இறைவனுக்கும் யோபுக்கும் இடையே நிகழும் இந்த உச்சக்கட்ட சந்திப்பையும், அதன் விளைவாக யோபின் வாழ்வில் உருவாகப் போகும் மாற்றங்களையும் அன்புள்ளங்களை நாம் அடுத்த சில தேடல்களில் சிந்திப்போம்.
உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட கிருபை, கிருபையே 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 தேவ கிருபையே. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கி கொண்ட.
இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.